பகுதி 3. துருவநதி தோத்திரங்கள் உன்னத மகிழ்ச்சி அலைகளின் தெளிவான அறிவிப்பாக தென்படுகிறது என்று மகாராஜ் கூறுகிறார். முன்பு அவன் அது எவ்வாறு ஏற்பட்டது, உருவாகியது என்று கூறினான். ஜடநிலையை அவன் தொலைத்து விட்டான். உள்ளபடிக்கே ஜடம் கல் கற்றையான அந்த அசைவற்ற நிலை நின்றும் இந்த உன்னத உணர்வுக்கு அவன் வந்தது பரமனால் அளிக்கப்பட்ட கருணையினால் ஆகும் என்பதை உணர்ந்தான். அந்த பரமன் அவன் முன்று நின்று கொண்டிருக்கிறான். அந்த வழிமுறையை விளக்குகிறான். இந்த உயரமான ஆன்மீக நிலைக்கு வந்ததை மிக துல்லியமாக அறிகிறான். கிரமமாக நடந்தவற்றையும் என்னவெல்லாம் செயலாக்கப்பட்டது என்றும் நினைவு கூறுகிறான். ஸ்ரீ நரோத்தம் தாஸ் டாகூர் என்ற வைஷ்ணவர் அழகிய பல பாடல்களை எழுதியுள்ளார். அப்பாடல்களில் நமக்கு என்ன தேவை என்று வர்ணிக்கிறார். அவர் கூறுவது, நமக்கு தேவை பக்தர்களின் நட்பு சேர்க்கையை வேண்டுவோம் என்று கூறுகிறார். துருவன் அந்த மகாத்மாக்கள் கூட்டில் நாரதர் போன்றோரின் சேர்க்கையை பிரசங்கோ வேண்டுகிறான். முதல் தொடரில் பக்தி முகு பிரபகதாம் தொய்மே பிரசங்கோ அந்தரங்க சேர்க்கையை விரும்புகிறான். சுத்த பக்தர்களின் சேர்க்கையை விரும்புகிறான். துருவன் கூறுகிறான், ஓ எல்லையற்றவனே, உன்னிடம் இடைவிடாது பக்தி தொன்றாற்றுவோருடன் எனக்கு சேர்க்கை இருக்க தயவு செய்து கருணை காட்டு என்கிறான். எவ்வாறு அலைகள் பாய்வது போல தொண்டு செய்பவருடன் சேர்க்கை வேண்டுகிறேன் என்கிறான். அப்படிப்பட்ட பக்தர்கள் அழுக்கடையாத நிலையில் நிலை பெற்றிருப்பவர்கள் ஆவார்கள். அந்த தொடர்பால் அறியாமை என்னும் பௌதீக இருக்கையை கடப்பேன். இந்த பௌதீக இருக்கை என்பது காட்டுத்தீ போல் அபாயகரமானது. அந்த தொடர்பு இருந்தால் எனக்கு எளிதாக இருக்கும் பக்தர்களின் சங்கம் என்பதுதான் அந்த தொடர்பு. ஏனெனில் நிரந்தரமான உங்களது தெய்வீக குணங்களை பற்றி கேட்பதில் எனக்கு பைத்தியம். ஒரு சில சமயங்களில் கூறப்படுவது என்னவென்றால், ஒரு பக்தன் எப்போதும் பரமனின் நாமம் ஜபித்துக் கொண்டும் முன்னேறிய பக்தர்களின் சேர்க்கையும் வேண்டிக் கொண்டும் அவர்களது சமூகத்தில் இருந்தானால் அவன் புனிதமற்ற முழுமையற்ற அழுக்கடைந்தவரின் தொடர்பை கைவிட்டு விடுகிறான் என்று பொருள் என்று கூறப்படுகிறது. தொடர்பு என்றால் நெருங்கிய தொடர்பு. இல்லாவிட்டால் நாம் எங்கோ இருப்போம். பெரிய நகரங்களின் மாசுபடைந்த நிலையில் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் மற்ற தேவையற்ற விஷயங்கள் அடங்கிய ஒரு சூழ்நிலையில் உள்ளோம். ஏன் மற்றவருக்கு நாம் நமது சேர்க்கையை அளிக்க இருக்கிறோம்? சீல பிரபுபாதா மக்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த இஸ்கானை தொடங்கியதாக கூறுகிறார். இதை அவர் உபதேசாமிரதத்தில் விளக்குகிறார். கோயில்களெல்லாம் மக்களை 6 வித அன்பு பரிமாற்றங்களில் ஈடுபடுத்த இருப்பதாக கூறுகிறார். ததாதி பிரதி கிருண்ணாதி குஹ்யமாக்கியாதி பிருச்சதி புக்தே புங்தே போஜயதே. எனவே ஸ்ரீல பிரபுபாதா இஸ்கான் அமைக்கப்பட்டது பிரசங்க கொடுப்பதற்காக. அதாவது நாம் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். நல்ல தொடர்பு மற்றவருக்கு நாம் அளிக்க வேண்டும். நமக்குள்ளும் வளர்த்து கொள்ள வேண்டும். நாரதர் துருவன் போன்றவற்றை பற்றி படித்து நாம் சங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒலி அசைவுகளால் உணர்ச்சியூட்டப்பட்டு ஒளியூட்டப்பட்டு நாம் அடிக்கடி பரிமாறிக்கொள்ள வேண்டும். துருவன் கூறியபடியே சரியான சங்கம் இந்நகரங்களில் உள்ள சாதாரண மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இதற்காகத்தான் கோயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த சங்கச் சேர்க்கை தரப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான். நாம் அப்படிப்பட்ட செயல்களில் நம்முள் ஒருவருக்கொருவர் அந்த தொடர்பை வளர்க்கும் செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று மகாராஜ் கூறுகிறார். நமது அந்தரங்க கிருஷ்ண உணர்ச்சி வளர்ச்சியையும் மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்கிறார். ஸ்ரீல பிரபுபாதா பல இடங்களில் இதை குறிப்பிட்டுள்ளார். இஸ்கானின் தொடர்பின்றி கிருஷ்ண உணர்வு சாதனை செய்ய வேண்டும் என்றால் அது வெறும் பொய்த் தோற்றமாகும் என்கிறார். அப்படியென்றால் என்ன? அதாவது ஒருவன் பக்தருடன் சங்கம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் அவனது பக்தி தொண்டு பக்குமடையவில்லை என்று பொருள். பிறகு அவர் அது என்னவென்றும் விளக்கு காட்டுகிறார். அதாவது பக்குவமடையவில்லை என்றால் கடைநிலையில் இருக்கும் ஒருவன் என்று பொருள் என்று விளக்கினார். அந்நிலையில் உள்ளவர்கள் கோயிலுக்கோ மாதா கோவிலுக்கோ மசூதிக்கோ சென்று தங்கள் வணக்கங்களை தெரிவித்துவிட்டு வெளியேறுவர். அவர்கள் அங்குதான் கடவுள் உள்ளதாக எண்ணுகின்றனர். மரியாதையுடன் சென்று தங்களை புனிதமாக்கிக் கொள்ள முயல்கின்றனர். கடவுள் கோயிலில் உள்ளார்கள், இவர்கள் வெளியில் உள்ளார்கள். பரமன் வேறெங்கும் இல்லை. அதாவது அவர்கள் தங்கள் வாழ்வை அவ்வாறு அமைத்துக் கொள்வதில்லை. இதற்கு பெயர் மதச்சார்பின்மை என்று பெயரிடுகிறார்கள். இது கொஞ்சம் கடவுளுக்கு, மிச்சம் இருக்கிற பகுதியெல்லாம் என் வாழ்விற்கு என்று இரண்டாக பிரிக்கின்றனர். கடைநிலையில் உள்ளவர்களுக்கு பரமனை பற்றிய செய்திகளை கேட்பதில் பொறுமையும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. உண்மையான தெய்வீக அடையாளம் கண்டுகொள்ளும் திறமையோ கிடையாது. நடைமுறையில் உதாரணம் கூற வேண்டுமானால், கோயிலுக்கு வரும் பலர் நேராக பரமன்மன் சென்று தங்கள் பிரார்த்தனைகளையோ பூஜைகளையோ செய்துவிட்டு அங்கு நடைபெறும் பாகவத சொற்பொழிவில் நாட்டம் இல்லாமல் கண்டுகொள்ளாமல் வெளியேறிவிடுகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் மகாராஜ் 1974 அச்சுதானந்த சுவாமிகளுடன் தானும் மற்ற பக்தர்களும் மாயாப்பூர் வந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை நிறைவு கூறுகிறார். அச்சுதானந்த சுவாமிகள் இவர்கள் எல்லோரையும் மாயாப்பூர் ராதாமாதவ் கோவிலுக்கு சிறிது தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீல கோலவேச்ச ஸ்ரீதர் என்ற சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தனின் பஜனை கூடத்திற்கு இட்டு சென்று அங்கு கீர்த்தன் செய்துவிட்டு அவர் கோலவேச்ச ஸ்ரீதரை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கூறிக்கொண்டிருந்தார். அந்த இடம் அப்போது வயல்வெளியில் நடுவில் மிகச்சிறிய இடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அப்போது அமெரிக்கர்கள் வந்திருப்பதை அறிந்த பூஜாரி வேகமாக வந்து சிறு பூஜையறையை திறந்து பிரமாதமாக ஏதோ பாடி பூஜை செய்து பாவனை செய்தார். இவர் இந்த அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்களின் பணப்புழக்கத்தை சரியாக தெரிந்து கொண்டிருந்தார். அவர்களை வசீகரிக்க மணியெடுத்து ஏதோ பூஜை செய்வது மாதிரி பாஷாங்கு செய்தார். அச்சுதானந்த சுவாமி மிகவும் கூர்மையானவர். அவர் இது போன்றவர்களை சும்மா விடுவதில்லை. உரக்க வங்காள மொழியில் அவரிடம் விவாதித்தார். மற்றவர்களுக்கு ஏதும் புரியாவிட்டாலும் ஏதோ கடுமையாக பேசினார் என்று மட்டும் அறிந்தனர். பிறகு அவர் உடனே இவர்களை பார்த்து, இதுதான் கடைநிலை அதிகாரியின் இருக்கை என்று விளக்கினார். இந்த பஜனை குடிலை பக்தி சித்தாந்த் அவர்கள் பக்தி வினோத் தாக்கூரின் விருப்பப்படி ஏற்படுத்தினார். சைத்தன்ய மகாபிரபு லீலைகள் நடந்த பல இடங்களை அடையாளம் காட்டும் வகையில் பல கோயில்களை எழுப்பும்படி பக்தி வினோத் தாகூர் கூறியதற்காக பக்தி சித்தாந்தா பல இடங்களில் இவ்வாறாக ஏற்படுத்தியுள்ளார். இம்மாதிரி கடைநிலை பக்தியில் உள்ளவர்கள் கோயில்களில் விக்கிரகங்களை பூஜை செய்து இதன் வழியாக என்னை நான் பொருளாதார நிலையை பாதுகாத்துக் கொள்வேன் என்பது போன்ற எண்ணங்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் மத்தியமதிகாரி நிலையில் பயிற்சி அளிக்கப்படுகிறோம். நாம் சரியான மீறியில் பயிற்றுவிக்கப்படுகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தில் மத்தியம நிலை பக்தர்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. நாம் கோயில்களில் விக்கிரகத்தை வழிபட்டு அது மட்டுமல்லாமல் பக்தர்கள் சங்கத்தில் கிருஷ்ண கதையை பரிமாறிக்கொண்டும் பக்தர்கள் இல்லாதவரை தவிர்த்தும் கபடமற்றவர்களுக்கு நம் சங்கத்தை கொடுத்தும் நம் கிருஷ்ண உணர்வை பாதுகாத்துக் கொள்வோம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தன் தன்னை விட உயர்ந்த நிலையில் முன்னேறிய பக்தர்களின் சங்கம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் பக்தர்கள் இல்லாதவரின் சங்கத்தை விலக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இந்த பிரசங்க நெருங்கிய நிலையில் பக்தர்களின் சங்கம் இதுதான் துருவன் வேண்டுகிறான். அவன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியுள்ளான். அது தினமும் செய்யும் பயிற்சி போன்றதல்ல. அவன் தெய்வீக உணர்வில் முழுவதும் திளைத்துக் கொண்டிருக்கிறான். முன்பு அவன் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை வேண்டினான். அது இப்பொழுது எண்ணம் தொலைந்து விட்டது. இப்போது சுத்த பக்த சங்கத்தை வேண்டுகிறான். பக்தர்களின் சங்கம் பரமன் தாமரை மலரை சுற்றி வரும் வண்டு போன்றது. அந்த அடைக்கலத்தை வேண்டுகிறான். வெறும் அந்த வெறும் பாதம் மட்டுமல்ல, அந்த பாதத்தில் அடைக்கலமடைந்தோரின் சங்கம். அவன் புத்திசாலி. ஏனெனில் பக்தரின் பாதத்தின் தொடர்பு இருந்தால் கிருஷ்ணன் கிடைப்பது சுலபம் என்று அறிந்திருந்தான். இல்லாவிட்டால் கிருஷ்ணன் இல்லை என அறிந்திருந்தான். அது அந்த புகழ் வாய்ந்த நிலை கிடைக்குமானால் பரமன் அரசிற்கு செல்வது சுலபம் என்று அறிந்திருந்தான். கிருஷ்ணன் தனித்திருப்பதில்லை. கிருஷ்ணனும் பக்தனும் மட்டும் தனியாக இருப்பதில்லை. ஆனால் பரமன் பல வகையான எல்லையற்ற தொண்டு செய்யும் பக்தர்களின் சூழலில் இருக்கிறான். துருவன் அந்த சுத்த பக்த சங்கம் வேண்டுகிறான். அதாவது அவன் பக்தர்களின் சங்கம் வழியாக பரமனின் சங்கம் வேண்டினான். அவன் அவர்களிடமிருந்து கதை கேட்க விரும்புகிறான். ஏனெனில் அந்த அவர்கள் வாயிலின்று வரும் ஒலி அலைகள் அமுதம் போன்றது, முடிவற்றது, அலைகள் போல் எழும்புவது. 3rd ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபிலதேவ் உன்னத நிலை பக்தியை விளக்குகிறார். அவரது தாய் தேவஹூதி பௌதிக இயற்கை குணங்களை தழுவி பக்தி செய்ய முடியுமா என்று வினவ கபிலதேவ் ஓ முடியுமே என்று கூறி தமோரஜோ சத்வகுணம் மேலும் உன்னதநிலை பக்தியை முறைப்படி அவருக்கு விளக்குகிறார் என்று மகாராஜ் கூறுகிறார். துருவன் உன்னத நிலையில் உள்ளான். தங்குதடையின்றி தனக்கு வேண்டியது என்ன என்று தெரியும். அவனுக்கு பக்தி எழும்பப்பட்டு விட்டது. அவனது இதயத்தில் தமோகுணத்தில் செய்யப்படும் பக்தி இல்லை. தனக்கு அந்த பக்தியால் சக்தி கிடைக்கும், அதை கொண்டு என் எதிரிகளை அழிப்பேன் என்றெல்லாம் நினைக்கவில்லை. கபிலதேவ் பக்திக்கு தொண்டு ரஜோகுணத்தில் செய்யப்படும் போது விக்கிரகத்தை வழிபடுவதால் தனக்கு ஏதாவது கிடைக்கும், நான் பிரபலமடைவேன், பெரிய பக்தன் என்ற பெயரை கிடைக்கும் என்று எண்ணம் ஏற்படும் என்று கூறுகிறார். நிச்சயமாக ஏதாவது பணம் கிடைக்கும், அதனால் நான் என்னை வசதியாக பார்த்து கொள்ள முடியும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. மிகவும் அழகான திட்டம். பக்தி தொண்டு செய்வேன். சத்துவகுணத்தில் பக்தி செய்யும் பொழுது ஒருவன் விக்கிரக ஆராதனை செய்து அதனால் தன் பௌதிக இருக்கையை சுத்தமாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செயல்படுவான். நான் என் பக்தியால் பரமனை மழிக வைக்க வேண்டும், அதனால் நானும் புனிதமடைவேன். நான் புனிதத்தன்மையை மதிப்பிடுகிறேன். பக்தி கருணை தொண்டால் அந்த புனிதம் கிடைக்கும். பக்தி தொண்டு உன்னத நிலையில் செய்யப்படுவதை கபிலதேவ் பிறகு வர்ணிக்கிறார். இந்த நிலையில் ஒருவன் எந்த முயற்சியும் செய்யாமல் பக்தி தானாகவே செய்யப்படும். பரமனை பற்றிய செய்திகளை கேட்டு அவனின் மனம் மழைக்காலத்தில் எழும்பும் கங்கை தண்ணீர் போல் அங்கு இழுத்துச் செல்லப்படுகிறது. எந்த முயற்சியுமின்றி அவனது மனம் அங்கு பாய்கிறது. நாம் அப்படியல்ல. நம் பல இடங்களுக்கு அலைபாயும் நமது மனதை இழுத்து வந்து புனித நாமத்தின் பால் செலுத்த வேண்டியிருக்கிறது. நமது உணர்வு நாம் நம் இழுத்து வர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் அபியாசம் செய்யும் நிலையில் உள்ளோம். நாம் அந்த சாதன பக்தியை செய்தால் மாதுரிய காதம்பனி கூறுவது போல் நம் இருக்கை அபராதங்களின் நின்றும் புனிதமடையும். தேவையில்லாத பாதகமான பக்திக்கு இடையோரானவர்கள் விலகிவிடும். நம் பக்தி உறுதியடைந்து புனித நாமத்தின் பால் நமக்கு பற்று தோன்றும். ஒரு சிறிய அளவில் கிருஷ்ணனிடம் பற்று உண்டாகும். ஆனால் துருவன் அந்த நிலையை தாண்டிவிட்டான். பாவநிலையும் தாண்டி பிரேம நிலைக்கு நுழைந்து பரமனின் பாதாரவிந்தங்களின் பால் ஆழ்ந்த பற்று ஏற்படும் நிலையில் இருக்கிறான் என்கிறார் மகாராஜ். அந்த ஒலியலைகளின் விளைவு அது. அந்த அவன் புனித பக்தர்களின் சங்கத்தை விரும்புகிறான். பரமனின் புகழ் இடைவிடாத கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த பக்தர்களின் சங்கத்தை வேண்டுகிறான். அதனால் ஆன்மீக வாழ்வில் முன்னேறலாம். மாறாக அந்த சங்கம் இல்லை என்றால் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் கிடையாது. அதாவது பக்குவமான சங்கம் இல்லையெனில் அதரது செயலற்ற செயல்கள் எல்லாம் பௌதீக செயல்களில் நின்றும் வேறுபட்டதாக இருக்காது. அது மிகவும் பலமானது. நமது கோயில்கள் அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாமும் பக்குவமடைந்து மற்றோரும் அந்நிலைக்கு வர உதவ வேண்டும் என்ற நோக்கம். இந்த சந்தர்ப்பம் எல்லோருக்கும் அளிக்கப்பட வேண்டும். இதுதான் நோக்கம். முக்கியமான செய்தியும் கூட. பிரபுபாதா இதையேதான் கூறுகிறார். பக்தி தொண்டில் முன்னேற்றம் தான் வெட்ட வெளிச்சம். பக்தர் இல்லாதவர் பக்தராவர். மேலும் பக்தி தொண்டு செய்ய மேலும் முன்னேற்றம், அதாவது நல்ல தரமானதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நல்ல பக்குவமடைந்த நிலையில் தொண்டு செய்யலாம். பக்குவ நிலை என்ற சொல் கிருஷ்ணவனரில் முக்கியமானதாகும். இதுதான் மத்தியம உத்தம அதிகாரியின் வேறுபாட்டை காட்டுகிறது. அவர் மாங்காய்க்கும் மாவடுவிற்கும் உள்ள வேறுபாட்டை உதாரணமாக கூறுகிறார். மாங்காய் வைத்து ஏதாவது செய்ய முடியும். இரண்டுமே மாவகைதான். மரத்துடன் இணைந்துள்ள காய் முதிர்கிறது. தொடர்பு எடுத்துவிட்டால் அது முதிராது. மாமரத்தின் தன்மை முதிர்ந்த காய்களை உண்டாக்குவதுதான். இந்த ஊமையை பயன்படுத்தி பக்தி தொண்டை விளக்குகிறார். பக்தி தொண்டு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை சார்ந்தும் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலாலும் செய்யும் பொழுது முதிர்ச்சி அடைகிறது. இந்த பச்சை மாங்காய் மரத்துடன் தொடர்புள்ளதை விளக்குகிறது. அது பக்தி தொண்டு பக்தர்களின் கூட்டில் கட்டுப்பாட்டு விதிகள் சாஸ்திரம் இவைகளெல்லாம் தொடர்பு ஏற்படுத்துகிறது. புத்தகங்களை வாங்குவது, எங்கேயோ செல்வது, புத்தகங்களில் கூறியபடி பின்பற்ற முயல்வது, இதெல்லாம் தொடர்பில்லாமல் இருக்கும். இதை விளக்குவது ஆன்மீக குரு. அவர் நமக்கு எவை எங்குள்ளன என்று கூறி வழிகாட்டுவார். அவர் நம்மை சில சமயம் மென்மையாகவும் மேலும் கடுமையாகவும் நம்மை தீர்த்துவர். நாம் நடைமுறையில் செயல்பட உதவுகிறார். அது பக்தி தொண்டு மட்டுமல்ல, எந்த மாதிரி மனநிலையில் எந்தெந்த சூழ்நிலையில் அந்தந்த தலைவர்கள் செயல்பட வேண்டும் செயலாற்றப்பட வேண்டும் என்றும் அதன்படி எவ்வாறு நடக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்பிக்கிறார். அந்த நிலையில் அறிவுரைகள் மிக கவனமாக அந்த வரையறைக்குள் இருக்கும் படி அமைத்து விடுகிறார். இஸ்கானில் இது ஒரே ஒருவரிடமிருந்து, அதாவது நிறுவன ஆசானாகிய ஸ்ரீல பிரபுபாதாவிடமிருந்து வருகிறது. அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவரது சார்பில் செயல்படுவர்களுக்கும் அவரவரது நிலைகள் உள்ளன. விவரங்கள் மட்டும் இன்றி நடைமுறைப்படுத்தும் வழியும் கூட உள்ளன. மறுபடியும் மாங்காய் முதிர்ச்சி என்ற விஷயத்துக்கு வருவோம். ஒருவன் அந்த வகையில் கற்பானானால் அவன் அருமையான மாங்காயாக, முதிர்ச்சியடைந்த மாங்காயாக மாறுகிறான். பழமாக மாறுவதற்கும் வசதி உண்டு. ஒருவன் பக்தி தொண்டில் பக்குவ நிலையை அடைகிறான். முக்கியமாக நிறுவன ஆசான் மீது நம்பிக்கை வைத்து எந்த பகுதியில் இருந்தாலும் முதிர்ச்சி ஆக முடியும். நமக்கு அந்த பொறுப்பு உள்ளது. ஏனெனில் நாம் அவரது பாடங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் மிகவும் கவனமாக அவரது நோக்கத்தையும் படிப்பினையும் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவற்றை உலகத்திற்கு அளிக்க வேண்டும். அது நாம் இதயத்தில் ஆழமாக பதிந்தால்தான் சாத்தியம். அங்கேதான் கிருஷ்ண உணர்வு வளர்ப்பு என்பது, இதயத்துள் ஆழ்ந்த கிருஷ்ண உணர்வு வளர்ப்புதான் உண்மை நிலை. கிருஷ்ண உணர்வு என்பது வெறும் தொடர் நடத்தைகள் அல்ல. அது கிருஷ்ண உணர்வு நன்னடத்தை கழகம் அல்ல. இது கிருஷ்ண உணர்வு சம்பந்தப்பட்டது. அதுதான் உள்ளுணர்வு. நம் உள்ளுணர்வை ஏற்கும் போது நன்னடத்தையும் தானாகவே வரும். சுவாவஜம் ஒருவருடைய சொந்த தன்மையை சார்ந்திருப்பது. ஒரு வகையான செயல் பிரம்ம கர்ம சுவாவஜம், வைஷ்ய கர்ம சுவாவஜம் முதலானவை. நம் சுவாவம் சுத்த வைஷ்ணவத்தனமாக இருக்க வேண்டும். அதாவது அந்யாபிலாஷித்த சூன்யம், ஞான கர்மாதி அனாவிரத்தம், ஆனுகூல்யன கிருஷ்ணானுசீலனம், பக்தி ருத்தமா, அதுதான் நம் சுவாவம். அதுதான் நம் கொடி. அதை தான் வளர்க்க வேண்டும். அதாவது ரூபகோஸ்வாமி அவர்களின் படிப்பினையின்படி பக்தி தொண்டு ரூபானுகர்கள், ரூபகோஸ்வாமியை பின்பற்றுவோர். துருவன் அந்த சங்கத்தை தான் பிரார்த்திக்கிறான். அவனிடம் அந்த நிலை முதலிலேயே உள்ளது. மேலும் வேண்டுகிறான், ஆழமாக செல்ல விரும்புகிறான். ஒவ்வொருவரும் ஒரு குறியீட்டு அளவிற்கு கிருஷ்ண உணர்வு பெற்றிருக்கிறோம். துருவனைப் போல மேலும் ஆழமாக வேண்டும் என்ற தன்மை வர வேண்டும். அந்யாபிலாஷித்த சூன்யம் நிலைக்குள் நுழைய வேண்டும். கிருஷ்ணனை திருப்திப்படுத்துவது மட்டுமே குறிக்கோளாக மற்றவையெல்லாம் உதறிவிட்டு விட வேண்டும். நமக்கு அதை செய்ய அதிகமான சங்கம் வேண்டும். நாம் கவனமாக சுத்தப்படுத்தப்பட்ட நிலை என்ற தன்மையை அடைய வேண்டும். அதுதான் கடைசி நிலை. நேஷ்யே பவத்குண கதாமிருத பானமத்தகா. அவன் பரமன் பற்றிய கதை என்ன என்ற அமுதத்தை உயர்ந்த பக்தர்களின் சங்கத்தில் பருக விரும்புகிறான். கடைசி வார்த்தை அமலாசையானாம். அவனது உணர்வு புனிதமாக்கப்பட்ட உணர்வுள்ளவர்கள் சேர்க்கையால் புனிதமடைந்து விட்டது. அந்த நிலையில் அவன் புனித அமுதத்தை பருகலாம் என நினைக்கிறான் என்கிறார் மகாராஜ். அவன் அதில் மத்தகா பைத்தியமாகியுள்ளான். அவன் இதை ஒரு சாதாரணமாக பேச்சிற்கு கூறவில்லை. உண்மையிலேயே அவ்வளவு ஆவல் உள்ளது. 70 சிறுவன் வெகு தொலைவு சென்று விட்டான். ஓ பரமனே, பத்மநாபனே, எவன் ஒருவன் உன் பாதங்களை பற்றி கேட்டறிவதில் அதற்காக ஏங்குபவர்களின் தொடர்பில் இருக்க முடிந்தால், அந்த மனத்தை உணர முடிந்தால், அவன் பௌதீக உடலிலிருந்தோ ஜட சொந்தங்களான பிள்ளைகள், நண்பர்கள், வீடு, செல்வம், மனைவி போன்ற பௌதீக தன்மையில் உள்ளவனுக்கு பற்றானவற்றில் ஈடுபாடு இருக்காது. அவன் அவர்களுக்காக கவலைப்படுவதில்லை. இது வெறும் வீட்டை விட்டு ஓடுவதில்லை. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு அறிவுரை கூறியது போல, அதாவது ஒருவன் மிகவும் மலிவான பக்தனாக ஆகக்கூடாது என்றார். பக்தன் போல் நடிக்கக்கூடாது என்கிறார் மகாபிரபு. சோ மகாபிரபு கூறினார், நீ என் கூட்டாளியாக வேண்டும் என்று எண்ணினால் நீ வீடு திரும்பி சாதாரண கிரகஸ்தன் போல வெளியில் நடந்து கொண்டு அதே நேரத்தில் அந்தரங்கத்தில் கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கொள். எப்போதும் பரமனை நினைவில் கொள். காலப்போக்கில் அந்த சங்கம் உனக்கு கிட்டும். நீ என்னை வந்து அடைவாய் என்றார். ஆனால் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு இந்த விஷயம் பிடிக்கவில்லை. ஆனாலும் அறிவுரையை பின்பற்றினார். துருவ மகாராஜ் போன்றவருக்கு அவ்வாறான விதிகள் தேவையில்லை. வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராகியம் ஞானம் ச யதஹைதுகம். பரமன் அவனிடத்தில் பரமனருனால் உன்னத அறிவு வைராக்கியம் முன்பே உருப்பெற்றுவிட்டது. இவையெல்லாம் சாதாரணமானவருக்கும் சுகம் துக்கம் என்பதற்கு அடிப்படை காரணமாக உள்ளது போல் அல்லாமல் உன்னத நிலையில் இருப்போரிடம் காண முடியாது இவையெல்லாம். இது அவர்கள் அலட்சியமானவர்கள் என்று பொருளில்லை. இவையெல்லாம் கூறிய பிறகு துருவன் வீடு திரும்புகிறான். அவன் ஆச்சரியமான அன்பு பரிமாற்றங்கள் தன்னுடைய செவிலி தாயுடன் பரிமாறிக்கொள்கிறான். அருமையான தழுவல்கள் தன் உடன்பிறவா சகோதரனுடன் ஏற்படுகிறது. அவன் வணக்கங்களுடனும் அன்புடனும் இரு தாய்களையும் தழுவிக்கொள்கிறான். இதே போன்ற அன்பு பரிமாற்றங்கள் தன் தந்தையாடனும் ஏற்படுகிறது. கண்ணீர் பொங்க கதறுகிறான். அரண்மனையில் வசிக்கிறான். அடுத்த அரசனாகிறான். இவையெல்லாம் முழு பற்றற்ற நிலையில் எவ்வித பௌதீக பற்றுமின்றி செய்கிறான். ஏனெனில் பரமன் இந்த தொண்டை அருளியுள்ளான். 36,000 வருடங்கள் அரசாழ்வாய் என்பது என பரமன் கூறினான். எனவே அது அவனுக்கு அளிக்கப்பட்ட தொண்டு. ஹரிபோல், இந்த தொண்டை நான் செயல்படுத்துவேன், ஏனெனில் இது பரமனால் அருளப்பட்டது என்று எண்ணினான். பரமனிடத்து பற்றுடனும் சூழ்நிலையில் பற்றில்லாமலும் நடந்து கொள்கிறான். பற்றற்ற நிலை இங்கு உறுதியாக்கப்பட்டுள்ளது. மர்த்தியம், இந்த உடல் அழியாத்தன்மை அழியத்தான் போகிறது. சுத சுகிருத் கிரகவித்த தாரா, எல்லாமே அழியப் போகிறது. இந்த பற்றற்ற நிலை முன்பே உள்ளது, ஏனெனில் அது பரமனிடம் பற்று இருப்பதால் தானாகவே விரக்தியும் வந்துவிடுகிறது. இது பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் துறவி என்றால் என்ன என்று குறிப்பிடுகிறான். அதாவது பரமனை இணைத்துக் கொள்வது இரண்டும் ஒன்றே. பரமனிடம் பற்று என்பது துறவரம், அதைவிடுத்து எல்லாவற்றையும் விட்டுவிடுவதால் அல்ல. பரமனுக்காக என்று ஏற்பட்டுவிட்டால் எது வேண்டாலும் செய்வேன். பரமனுக்காக இல்லை என்றால் அந்த இடத்தில் எனக்கு வேலை இல்லை என்று, அதற்கும் மதிப்பு இல்லை என்று நினைக்க வேண்டும். இதில் ஆவல் எதுவும் இல்லை என்று நினைக்க வேண்டும். இதுதான் அன்பு. பரமனிடம் மட்டுமே பற்றி இருப்பதால் வேறெதிலும் நாட்டம் இல்லை. அந்த ஒன்றை அடைந்த பிறகு தானாகவே எல்லாம் செய்து முடிக்க முடியும். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பதன் விவரம் ஸ்ரத்தா சப்தே விஸ்வாசகாரி சுகிருதா சுதிருட நிச்சயா. ஆன்மீகமான சுத்தமான நம்பிக்கை. அந்த ஒன்றின் மேல் இருக்கும் போது மற்றெல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆன்மீக நம்பிக்கை என்பது முன்னேறிய பக்தர்களின் அடைக்கலம் அந்த நம்பிக்கையில் கொள்வதாகும். புனித அன்பு எழும்போது அதற்கு விருப்பமானவைகள் எல்லாம் தொடரும், மற்றவை விலகும். நமது குறிக்கோள் ஒன்றானாலும் செயல்கள் வேறுபடலாம். ஆனால் குறியானது பரமனிடத்து தூய அன்பை அடைவதில் இருக்க வேண்டும் என்கிறார். பக்தர்கள் சங்கத்தின் மற்றவை எல்லாம் விலகும். அவை ஒரு பொருட்டன்று. சீல பிரபுபாதாவின் ஆன்மீக சக்தி அவ்வளவு பலம் வாய்ந்தது என்றால் அவரது 70-80 வயது பிராயத்திலும் மற்ற ஐரோப்பிய அமெரிக்க இளம் பக்தர்கள் அவருக்கு ஈடாக நடந்து ஈடுகொடுத்து நடக்க முடியவில்லை. அது கிருஷ்ணனின் செயலுக்காக சுறுசுறுப்பாக இருந்தது. மற்றவைகளில் கவனம் இல்லை. ஏனெனில் பக்தனுக்கு தெரியும் தான் உடல் சுகத்திற்காக செயல்படவில்லை. எனவே உடல் சம்பந்தப்பட்ட சுக துக்கங்களில் பாதிக்கப்படுவதில்லை. உடல் தொடர்புடைய சொந்தங்களிலும் அவனுக்கு கவனம் இல்லை என்கிறார். இது நான் யார்? நான் நிரந்தரமானவன், கிருஷ்ணனின் நிரந்தர தொண்டன். என்னுடையது என்ன? எவை உடலினின்றும் வருகிறதோ அவை என்னுடையவை. நாம் மாதுரிய காதிமினி வகுப்பில் நான் என்னுடையது என்பதை எவ்வாறு ஆன்மீகமாக்குவது என்று பார்த்தோம் என்று மகாராஜ் கூறுகிறார். உடலுடனோ மற்றதுடனோ தொடர்பு கிருஷ்ணனுக்கு தொண்டு புரிய மட்டுமே என்ற நோக்கம், கிருஷ்ணனுக்கு சேவை, இந்த நோக்கத்துடன் செயல்படும் போது நமக்கும் பாதுகாப்பு, நம்மை சார்ந்திருக்கோருக்கும் பாதுகாப்பாகும். கிருஷ்ண உணர்வு விருப்பம் ஆன்மீக நிலையானது, பௌதிக நிலையில் அல்ல. உயர்ந்த பற்று ஆன்மீக நிலையில், ஜடநிலையில் அல்ல. இது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் ஆழ்ந்த படிப்பினையுடன் எவ்வாறு தொடர்புடையது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் இயக்கத்தின் படிப்பினைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்றால், ஸ்ரீமத் பாகவதத்தில் கல்வியை நாம் நடைமுறையில் விரிவாக தெரிந்து கொள்ள நமக்கு ஏதுவாக எழுந்துள்ள ஒரு அமைப்பாகும் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம். முதல் கிரந்தத்தின் பல அத்தியாயங்களில் கிருஷ்ண உணர்வின் ஆழ்ந்த கருத்துக்களை பார்க்கலாம். அங்கிருந்து எல்லாம் விரிவடைகிறது. துருவன் கூறுகிறான், என தர்மை தலைவனே, உயர்ந்தவனே, பிறவாதவனே, எத்தனையோ வகையான ஜீவராசிகள் உள்ளன. பறவைகள், ஊர்வன, மிருகங்கள், தேவர்கள், மனிதர்கள் எல்லா அண்டங்களின் முழுவதும் பரவியுள்ளன. உனது ஜடசக்தி வாயிலாக அவை சில நேரம் உருவாகியும் உருவாகாமலும் இருக்கும் என எனக்கு தெரியும் என்கிறான். ஆனால் நான் இப்போது என் முன் தோன்றியுள்ள உங்களது உன்னதமான உருவை இதற்கு முன் பார்த்ததில்லை. ஏட்டு சிறக்காய் விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டன. இரண்டு முக்கிய விஷயங்கள். தெய்வீக அறிவு ஊகத்தினால் வராது. இந்த அறிவு தன்னிலை அறிந்து கொள்ளவேலாம் கொள்வதாக மட்டுமே உணர முடியும். இப்படிப்பட்ட அந்த அறிவு வெறும் ஏட்டு அளவு படிப்பல்ல, வராது அதனால். அல்லது வெறும் விஞ்ஞானத்தினாலும் வராது, பக்தி தொண்டால் மட்டுமே வரும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷ்சாஸ்மி தத்வதஹா. கிருஷ்ணனை பக்தியினால் மட்டுமே அறிய முடியும். கம்சனாலும் சிசுபாலனாலும் காண முடியாததை துருவன் கண்டான். கம்சனின் துணிகளை எடுத்துச் சென்ற வண்ணானால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் அவனது உருவை ஜடநிலையாக பார்த்தனர். கம்சன் ஷாவின் உருவாக பார்த்தான். சிசுபாலன் எதிரியாக நோக்கினான். கம்சன் ஒரு சிறியவனாகத்தான் பார்த்தான். அவனிடமிருந்து தப்ப நினைத்தான். பலர் பார்த்தார்கள், ஆனால் பார்க்கவில்லை. பஷ்யதி ந பஷ்யதி. பரமனை பக்தி தொண்டின் வாயிலாக கிடைக்கும் தெளிந்த அறிவினால்தான் பார்க்க முடியுமே தவிர வேற எந்த நிலையினாலும் பார்க்க முடியாது என்று கூறுகிறார் மகாராஜ். துருவன் முன்பு அவனது பக்தி தொண்டினால் மகிழ்ந்து வெளிப்படுத்தப்பட்ட உருவம் யுகாவதாரம் உருவம் அல்ல. இது இன்னொரு விதமான பக்தனின் பக்தி தொண்டால் மகிழ்ந்து அருளப்பட்ட உன்னத உருவமாகும். பரமன் அவன் இதயத்தில் தோன்றினான், பிறகு அவன் முன் தோன்றினான். துருவனால் பரமாத்மாவை அடையாளம் காண முடிந்தது. துருவன் கூறுகிறான், நீ பரமாத்மா, என் முன் தோன்றியுள்ளாய். நான் பலவித ஜீவராசிகளை பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி இல்லை. வெறும் உருவமாற்றுதல் அல்ல, வேறுவித இருக்கை. நீ தெய்வீக நிலையில் உள்ளவன். அதாவது அது இரண்டாவது விஷயம். பரமனின் தோற்றம் ஜடநிலை அல்ல, ஆனால் தெய்வீக சக்தி நிரம்பியது. பரமன் எப்போது யுகாவதாரமாகவோ சாரசக்கி உருவமாகவோ தோன்றினாலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிப்பான். சீல பிரபுபாதா கூறுவது, கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் தாமரை தொப்பிலிருந்த பிரம்மா தோன்றுகிறார் என்பதெல்லாம் ஒரு ஓமையே அன்றி உண்மையானதல்ல என்று பகுத்தறிவாளர்கள் கூறுவதாக கூறுகிறார். ஆனால் வேதநூலை பின்பற்றுவர்கள் உண்மையாக நம்புவார்கள். அப்படிப்பட்டோருக்கு பக்தர்களின் கூட்டு இல்லாமல் பரமனை உணர முடியாது. ஆரம்பத்தில் எல்லோரும் எதையோ வழிபடுகிறார்கள். கடவுளை வழிபடமாட்டால் நாயை வழிபடுவர், அதற்கு சேவை செய்வர், அல்லது அவரது குடும்பத்தை வழிபட்டு சேவை புரிவர், அல்லது நாடு முதலாளி போன்ற வேற எவரேனும் தொழுவர். ஆனால் எல்லோரும் தொண்டாற்றுகின்றனர். சிலர் இவற்றையெல்லாம் தாண்டி இவற்றிற்கெல்லாம் மூல காரணமானவனை, அதாவது விராட் ரூபத்தை வழிபடுவர். அவர்கள் அது கற்பனை என்பர். அதற்கு பின்னணியில் அருவ பிரம்மம் உள்ளது என்பர். ஏனெனில் அது அவரது மனநிலை. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு பரமனின் தெய்வீக உருவம் பற்றி எண்ணம் எதுவும் கிடையாது, ஏனெனில் அதுவும் கற்பனை. ஆனால் துருவன் பரமாத்மாவின் உருவத்தை பார்க்கிறான், அது கற்பனை அல்ல என உறுதியளிக்கிறான். இது இவ்வுலகிற்கு அப்பாற்பட்டது, அருவ பிரம்மம் உன் மீது சார்ந்துள்ளது என்கிறான். அருவ பிரம்மத்தின் தலைவன் நீ என்கிறான். அவன் ஏட்டளவிற்கு அப்பாற்பட்ட நிலையை புரிந்து கொள்கிறான். அவனது வடிவம் ஏட்டறிவுக்கும் முடிவு, அவனது வாழ்வில் ஏட்டறிவுக்கு முடிவு வந்துவிட்டது. இது நாரதல் அருளால் அடைய முடிந்தது. நாரதின் அருள் மூதம் உனது தர்சனம் எனக்கு கிட்டியது என்று கூறுகிறான். இந்த அற்புத உருவம் ஜட உலகத்தின் எந்த உருவத்திற்கும் அப்பாற்பட்டது. நீ ஜட உலகில் பிறந்திருந்தாலும் எல்லார் இதயத்தில் வீற்றிருப்பேனும் உன் உருவம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு என்கிறான். இப்போது என் முன் தோன்றியுள்ள இந்த உருவம் உன்னதமானது என்கிறான். இதற்கு பிறகு கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார். முதல் கேள்வியாக, விராட் ரூபம் கற்பனையா என்று கேட்கின்றன. அது பரமனின் தற்காலிக உருவம், அந்த வகையில் கற்பனை. அந்த உருவம் முழு பௌதிக உருவாக்கத்தின் ஒரே உருவம். அது இருந்து கொண்டிருக்கிறது, அது தற்காலிகமானதால் கற்பனை. மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கையில் மகாராஜ் கூறுகிறார், அவன் அந்த உருவத்தை தியானித்தான். பக்தியுடன் நாரதரால் வலியுறுத்தப்பட்டது போல, ஏனெனில் அது சாதி சத்தியயுகம். அந்த யுகத்தின் தர்மம் தியானம்தான் வழி. அதுபோல நாம் பின்பற்றுகிறோம் நமது யுக தர்மத்தை. அவன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபித்தான். அவன் நல்ல பயிற்சி செய்தான். இன்னொரு கேள்வியின் பதில், பரமனின் லீலைகளில் பங்கேற்க வேண்டுமானால் ஒருவன் சுத்த பக்தனாக இருக்க வேண்டும் என்கிறார் மகாராஜ். பக்தி சித்தாந்த சரஸ்வதி சுவாமி பிரபுபாத அவர்கள் கூறுவது என்னவென்றால், பரமன் யுகாவதாரமாக வரும்போது தனிப்பட்ட முறையில் கருணையுடன் இருக்கிறான். அந்த பரமனின் உருவம் தகுதி இருப்பினும் தகுதி இல்லாமல் இருப்பினும் எப்படிப்பட்டவரானாலும் அந்த உருவத்தை பார்க்க முடியும் என்கிறார். அதனால் அவர்களால் அடையாளம் காண முடியாது. ஆனால் பார்க்கிறார்கள், பலனையும் அடைகிறார்கள். அவனை பார்ப்பதாலேயே அவர்கள் விடுதலை அடைவர். அது வேறு விதமானது. அதாவது அவர்களது பழைய வினை பயன்கள் விலகும், அதாவது சமநிலைப்படுத்துகிறது. ஹரிதாஸ் தாக்கூர் விவாதத்தில் இருக்கும் நாமாபாஸ் போன்றது. பரமனின் உருவத்தை பார்த்தால் அழுக்கு விலகி சுத்தமடைவர். அவர்களது வினைப்பயன்கள் அகலும். வண்ணனின் பாபம் விலகியது போல கிருஷ்ணன் அவனை தொட்டான். கர்கசம்ஹிதையில் நாரதர் பகுலஸ்ரவாவுக்கு விளக்கினார். கிருஷ்ணனின் லீலையில் இருந்தவர்கள் எல்லாம் முன்பு யாராக இருந்தனர் என ஒன்றன் பின் ஒன்றாக விளக்குகிறார். அவரது முந்தைய பிறவியில் அவர்களுக்கு கிருஷ்ணனின் சங்கம் கிடைக்கும் என வரமளிக்கப்பட்டன. குவலைய பீடன் ஒருவன் போன்றவர்களுக்கு அவர்களுக்கு சில வரங்கள் அருளப்பட்டுள்ளன. அவற்றின் வாயிலாக அவர்களுக்கு கிருஷ்ணனுடன் சந்திப்பு ஏற்படும் என்று கூறப்படுகின்றனர். சோ கிருஷ்ணர் குவலையபீடனின் தந்தத்தை பற்றி அவனை கீழே வீழ்த்தி அறைந்தான். தந்தம் உடைந்தது. அதன் பின்னலையில் ஏதோ உள்ளது. பரமனின் அருள்மிகு தோற்றம் எல்லோருடைய நன்மைக்காகத்தான். அதே போல பரமனின் அர்ச்ச விக்கிரமும் தகுதியற்றவருக்கும் கிருஷ்ணனை காணலாம். அவர்கள் பார்க்க தகுதியற்ற போது நோக்குவது தகுதியுடன் பார்க்கும் போது வேறுபடுகிறது. ஆனால் அர்ச்ச விக்கிரகத்தை தன்னை காட்டிக்கு காட்டி அருள்கிறான் பரமன். சில சமயம் அவன் அதே அருளுடன் மறைகிறான். எதனால் தன்னை காட்டி அருளினானோ.